ஹயாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகமாக, ஹயாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகம் 6 2-3 வசனங்கள், 2 மூணாம் வசனமும் நம்ம எடுத்தீங்களா, பக்கம் 75 பக்கம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாம் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தில் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் யெகோவா. கடந்த வாரத்தில் நம்ம வந்து சிந்தித்த பொழுது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த போன் ஆஃப் பண்ணுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்தோம். இந்த நாள்ல கூட நம்ம வந்து யெகோவா அப்படிங்கிற அந்த பெயர்ல கடவுளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேதாகமத்துல நீ ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்துல கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, ஏலோகிம் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகமாக்குகிறார். அவர் வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பின்னால ஆபிரஹாமுக்கு அவர் சொல்லும் பொழுது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். 17 பார்க்கும் பொழுது, அதிகாரம் 17 பார்க்கும் பொழுது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்ப அந்த வேதாகமத்தில் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் அந்த வேதத்தை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு இடத்துல கடவுள் வந்து ஒவ்வொரு பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏல்ஷடாய் அப்படிங்கிறார், ஏல்ஷடாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிறார். எப்ப அப்படின்னு சொன்னா, அவனுக்கு 99 வயசுல ஆண்டவர் சொன்னார், வாக்கு பண்ணியிருந்தார். அவர் 12 அதிகாரத்துல வாக்கு பண்ணார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. 15 சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரல் மனநத்தனையாக உன்னை பெருகப்படுவேன் என்று சொல்லுகின்றார். 17 அதிகாரம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை. அப்ப அவனுக்கு வயசு சொல்றப்ப 99 வயசு, 18 அதிகாரத்துலதான் ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு காட்சி அளித்து சொல்றார், நான் ஒரு உற்பவ திட்ட காலத்துல உன்னிடத்துல வருவேன், உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அவன் சொல்றான், 18 நான் கிழவனும் என்னுடைய மனைவி வயது சென்றவளும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனவளுமாய் இருக்கிறாள், பிள்ளை பிறக்க கூடுமோ அப்படின்னு சொல்றப்ப சொல்றார், தேவனால் கூடாத காரியம் உண்டா? சரி, இந்த வேதம் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான மகிமையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போகின்றதோ, எப்பொழுது மனிதனால் இயலாமல் போகின்றதோ, எப்பொழுது மனிதன் ஒரு பலவீனப்பட்டு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்குள்ளாக தன்னுடைய முழுமையான இயலாமையை உணர்கிறானோ, அப்பொழுது ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தேவன் எப்பொழுது மகிமை உள்ளவராக இருக்கிறார், நம்முடைய முழுவதும் பலனற்று போன ஒரு நிலையிலே, முழுவதும் இயலாத ஒரு நிலையிலே, ஒரு பலவீனப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றப்ப, ஆபிரகாம் தனது முற்றிலும் தனது இயலாத நிலையை உணர்ந்தவனாய், சாரா தனது முற்றிலுமான இயலாத நிலையை உணர்ந்த நிலையிலே தேவன் சொல்லுகிறார், நான் ஏல்ஷடாய் அப்படிங்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகின்றார். சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பயம் நம்முடைய ஆட்கொள்ளும் பொழுது, அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விரக்தியான ஒரு சூழல், ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனிமை பயமும் அச்சமும் நிறைந்த நேரங்களிலே ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, த நேம்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் பொழுது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதாவது இந்த பெயரை வச்சுட்டு தான் நீங்க அந்த ஆதியாகமம் முழுசும் நீங்க படிச்சு வரணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். 12 அந்த 50 வரைக்கும் நீங்க படிச்சு பாக்குறப்ப, அவர் சொன்ன அந்த உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்தம், அவனை கனி உள்ளவனாக மாற்றுகிறார், ஈசாக்கை கனி உள்ளவனாக மாற்றுகிறார், மறுபடியும் யாக்கோபை கனி உள்ளவனாக மாற்றுகிறார். இப்படியாக தேவன் அவனை கனி உள்ளவனாகவே மாற்றிக் கொண்டு வருகிறார். தேவன் தனது வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவரும், தான் சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவனுமாயிருக்கிறார். ஏன் நான் சொல்றேன், இது ஏன் வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எப்படி இந்த ஜனங்கள் வந்து இந்த பெயர்ல வந்து எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக, இந்த பெயர்ல எவ்வளவு சந்தோஷம் உள்ளவர்களாக வர்றாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க வந்து அநேக நிலைகள்ல அவங்க கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்க்கும் பொழுது பயங்கர கஷ்டமான ஒரு காரியம். இப்ப நம்ம வந்து யாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகத்துக்குள்ளாக வருகிறோம். இந்த யாத்ரியாகமம் புஸ்தகம் வரும் பொழுது கிட்டத்தட்ட இங்கு ஒரு 400 வருட இடைவெளி இங்கு காணப்படுகிறது. வேத வல்லுநர்களினுடைய அடிப்படையில எப்படி புதிய பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைவெளியிலே 400 வருடங்கள் ஒரு அமைதியின் காலம் காணப்படுகிறதோ, அதே போல இந்த இடத்துல ஒரு 400 வருட காலங்கள் கடவுள் அமைதலாக இருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப இந்த இடத்துல ரொம்ப ஒரு பெயர் 6 அதிகாரத்துல 2 வசனத்துல ஆண்டவர் சொல்றார், எகோவா அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் எகோவா என்று சொல்லுகிறார். அப்படி சொல்றப்ப சொல்றாரு, எகோவா என்னும் நாமத்துல நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை, முற்பிதாக்களுக்கு நான் அறியப்படவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவனாக அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது இந்த யாவே அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை நல்ல கோணிய வேதம் படிக்கிறப்பெல்லாம் அந்த லார்ட் காட் அப்படிங்கிற அந்த சில பதங்கள் நீங்க படிக்கிறப்பெல்லாம் நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். வேதாகமத்துல இந்த யாவே, இந்த யெகோவா அப்படிங்கிற அந்த பெயர் கிட்டத்தட்ட 6000 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 6000 times only in the Old Testament. பழைய ஏற்பாட்டுல மட்டும் 6000 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த புக்கை நீங்க படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்கிறத பாருங்க. இப்ப இந்த எக்ஸோடஸ் நீங்க யாத்திரையாகம் நீங்க படிக்கும் பொழுது இவங்க வந்து இஸ்ரவேலினுடைய எகிப்தின் அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல கிட்டத்தட்ட 400 வருட காலம் பெரிய பாடுள்ள ஒரு காலம் அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்றார், நான் எகோவாவாகிய தேவன் என்று சொல்லுகின்றார். எகோவா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல 6000 முறை பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் He exists, He is present. நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. அந்த வார்த்தையினுடைய பதம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, He is, He exists, or He is present. அவர் இருக்கிறார். இதுதான் அவர் சொல்றார். 3 சொல்றாரு, 3 மோசையனிடத்துல சொல்றார். 3:12 நான் வாசிக்கிறேன். ரொம்ப நல்ல பகுதி. அந்த இடத்துல எப்படி கடவுள் அந்த ஜனங்களை மீட்பதற்காக கடவுள் எப்படி தன்னை அந்த மக்கள் இடத்துல தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார், கடவுளை நம்ம எப்படி பார்க்கணும், கடவுள் அந்த பாருங்க ஒரு பேசிக் ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க. இப்ப இந்த இடத்துல இந்த ஜனங்களுடைய பகுதி நீங்க யாத்திரையாகமம் படிக்கிறப்ப உங்களுடைய மனதுல என்ன சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்பது நம்ம மனதுல வரணும். அது இல்லாம இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே புரியவே புரியாது. எப்ப புரியும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில, என்ன சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட மன அழுத்தம் பிரச்சனையின் மத்தியிலே உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம வந்து கடவுளை எப்படி நம்ம புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சமூகத்துல மிக உச்சக்கட்டமான ஒரு பிரச்சனை, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் யார் என்பது தெரியவில்லை. இந்த இடத்துல அவர் சொல்றார், மோசே அழைக்கிறார். அழைக்கிறப்ப அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார் பாருங்க. அவர் சொல்றார் 12:12 தொடர்ச்சி நம்ம 3 நீ வாசிச்சு வரணும். நான் இப்ப 12 நான் வாசிக்கிறேன். நீங்க 3 வீட்டுல டைம் கிடைக்கிறப்ப அங்கே இருந்து வாசித்து பாருங்க. அதற்கு அவர் மோசே அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறப்ப சொல்றார், அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். வார்த்தையினுடைய அழுத்தத்தை பாருங்க, நான் உன்னுடனே இருப்பேன் அப்படிங்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு, நீ என் ஜனத்தை ஈத்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். இப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே உன்னை சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக. என்ன சொல்றார், அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா என்னன்னு? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் சொல்லு. முதல் அவர் சொல்றாரு, அவன் அழைக்கிறப்ப சொல்றாரு 12 நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறார். உன் கூட இருப்பேன், நல்ல விஷயம். அடுத்தது சொல்றாரு, உன்னுடைய நாமம் என்னன்னு கேட்டாலும் என்ன சொல்ல, உங்களுடைய முற்பிதாக்களினுடைய தேவன் அழைச்சார் அனுப்பினார் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்ல, அவர் சொல்றார், இருக்கிறவராக இருக்கிறேன் போய் சொல்லு. இருக்கிறேன் என்றவர் என்னை அனுப்பினார் என்று சொல். என்ன இருக்கிறேன், அந்த வார்த்தையினுடைய ஆழத்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கினாதான் வேதத்தை புரிய முடியாது, அடி புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன சூழல், என்ன சூழல்ல உங்க சொல்லப்படுகின்றது, யாரிடத்திலே சொல்லப்படுகின்றது, யாரால் சொல்லப்படுகின்றது, யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார் மோசேயிட்ட, யாரை மீட்க? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்? தேவனற்ற ஒரு சூழல். அவங்க எதை வணங்கிட்டு இருக்காங்க? எகிப்து தேசத்துல கோசோ நாட்டில் இருக்கிறாங்க. எகிப்தின் தேவர்கள் எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்தின் தேவர்களை எல்லாம் அவர்கள் சூழ நிற்கிற ஜனங்கள் எல்லாம் எகிப்தின் தேவர்களை அறிந்து கிட்டத்தட்ட ஒருவேளை அவங்க அந்த சூழல்ல அதுக்கு மதிமயங்கி அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தின் கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் தனது மக்களுக்கு தன்னை அறிய செய்யும் பொழுது நான் இருக்கிறேன் என்று அறிமுகமாகிறார். மோசேயினுடைய காலத்துல, மோசேயினுடைய காலகட்டத்துல தேவனுடைய இந்த குணாதிசயம்தான், நான் யெகோவா என்கின்ற குணாதிசயம்தான் அங்கு சொல்லப்படுகின்றது. அப்ப பார்க்கும் பொழுது முன் நாட்கள்ல பெயரும் பெயர்கள் என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுளுடைய தன்மையும் கடவுளுடைய குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. நேம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெயர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய தன்மை என்ன, இதுதான் அவர் சொல்றார். இந்த 20 அதிகாரத்துக்கு வாங்க, என்னுடைய யாத்திரையாகவும் 20 அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு. யாத்திரையாகவும் 20 அதிகாரம் 7 வசனத்துல சொல்றாரு, என்னிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? நான் யாரு, என்னை தெரியணும் உனக்கு, நான் யார், என்னுடைய பெயரை வீணா விளங்கக்கூடாது, வீணில விளங்கக்கூடாதுங்கிற. அடுத்தது அவர் சொல்றாரு 33 அதிகாரத்துல, யாத்திரையா 33 அதிகாரத்துல பாருங்க, 17 வசனத்துல பாருங்க, 33:17 பாருங்க, 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் உன்னுடைய மகிமை எனக்கு காண்பித்துள்ளும் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், கர்த்தருடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அதான் கடவுளுடைய நாமம், கடவுளுடைய பெயரினுடைய தன்மை இதுதான். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா, 9வது சங்கீதத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னார், சங்கீதம் 9 10வது வசனத்துல பாருங்க, 9:10 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யெகோவா என்பது என்னுடைய நாமம், யெகோவா என்பது என்னுடைய நாமம். திருப்பி சங்கீதம் 20:1 பாருங்க, சங்கீதம் 20:1 பாருங்க, சங்கீதம் 20:1, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லுகிறார். சங்கீதம் 91 வாங்க அப்படியே, சங்கீதம் 91 14வது வசனம், இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கலாம். ப்ரேயர் பண்றப்பெல்லாம் நீ உன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நீ பிரச்சனைக்குள்ளாக வருகிறையோ, பயம் வருகிறதோ, அப்பெல்லாம் இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணணும். அதுக்குதான் இது சொல்றாரு. சங்கீதம் 19:14 பார்க்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெயர், கடவுளுடைய நாமம் யெகோவா என்பது மிக முக்கியமானது. பெயர்ல அநேக விஷயங்கள் இருக்கு. ஆண்டவர் ஆபிராம், ஆபிரஹாம் சொல்லி மாத்தினார் 17வது அதிகாரத்துல, ஆபிராம் என்றவனை ஆபிரஹாம் என்று மாற்றினார். சாராள், சாராயா இருந்தவளை சாராள் என்று மாற்றினார் ஆண்டவர். சர்வ வல்லமை உள்ள தேவன் யாக்கோபை யாக்கோபை இஸ்ரவேல் என்று மாற்றினார் கனி கொடுக்கும்படியா. அப்ப அந்த பெயர்ல எவ்வளவு கடவுளுடைய நாமத்தினுடைய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய நாமம் அந்த 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 அதுல என்ன அடங்கி இருக்கு, யெகோவா என்பதுல என்ன அடங்கி இருக்கு. யெகோவா அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார், நான் கூடவே இருக்கிறேன். சரி, நான் இருக்கிறேன், அது மாத்திரம் இல்ல கூடவே இருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய பயங்கரமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே என்ன புரியல தெரியுமா, கடவுள் கூட இருக்கிறாருங்கிற எண்ணமே இல்ல. கடவுள் என் கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு தான் இன்னைக்கு இழந்தது. கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் இழந்து போன மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா, கடவுள் என் கூட இருக்கிறாருங்கிறத மறந்து போன ஒரு கிறிஸ்தவம். யெகோவா அப்படின்னு சொன்னா செயலர் அப்படின்னு சொல்லி அதன் மூல அர்த்தம், செயலர் அப்படின்னு சொன்னா கூடவே பயணிப்பவர். அதான் அந்த இடத்துல சொல்றார், அந்த வார்த்தையினுடைய பொருள், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நல்ல ஆழமா எந்த இடத்துல எந்த இடத்துல அவர் பயன்படுத்தப்படுகின்றது. யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகத்துல அந்த ஜனங்கள் உபத்திரவத்தினுடைய உச்சக்கட்டத்துல இருக்கும் பொழுது, கடவுளை அறியாது இருக்கும் பொழுது, தேவன் யார் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது, தேவன் தன்னை யெகோவாவாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். யெகோவா அப்படின்னு சொன்னா நான் இருக்கிறேன், உன்னோடு கூட பயணிக்கிறேன் என்று அர்த்தம். எந்த சூழ்நிலை அந்த இடத்துல மோசே போய் சொல்றான், எந்த சூழ்நிலை மோசே அவனிடத்துல சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில பயம் நிறைந்து அடிமைத்தனத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், ஐ அம் ஜெகோவா அப்படிங்கிறார், நான் கூட இருக்கிறேன். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பயம், அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சோதனையின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, வியாதியின் மத்தியில, மரண வேளையில நம்ம பயப்படுறோம். காரணம் என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா, கடவுள் என் கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வை இழந்துருச்சு. திருச்சபை இழந்த ஒரு முக்கியமான அடிப்படை சாராம்சம், கடவுளினோடு இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வை இழந்ததினுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம் பட்டுக்கொண்டிருக்கிற மோசமான சூழலுக்கெல்லாம் காரணம். அந்த இடத்துல கடவுள் தன்னை அறிமுகப்படுத்துகிறார், ஐ எம் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறேன் சொல்லி சொல்றார். மறந்துடாதீங்க விசுவாசிகளை, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், மறந்துடாதீங்க யெகோவாவாகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல அந்த வார்த்தை பதம் என்ன சொல்றது, ஐ எம் சைலிங் வித் யூ, அதாவது கப்பல்ல போறப்ப மாலுமி கூட இருக்கிறார், மாலுமி கூட இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது அந்த சீஷர்கள் கடல்ல பயணிச்சு போறப்ப அவர் கப்பலின் பின்னணியத்துல அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருக்கிறார். காற்றும் கடலும் பொங்கி அடிக்குது, வாழ்க்கையில பயங்கரமான ஒரு சோதனை. வாழ்க்கையில அவங்க இவ்வளவுக்கும் அவன் மீனமே, அவன் அவ்வளவு பெரிய படகுல போய் மீன் பிடிச்சி டெய்லி வர்றவன் சாதாரணமான ஒரு விஷயம், அவன் அலைகள்லாம் பார்த்ததுலாம் சாதாரணமான அலை, எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அவன் சாதாரணமா சகித்துவேன். ஆனா அவனே அந்த இடத்துல கத்துறான், ஐயோ போதகரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா, போதகரே நான் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா. யார தேடல நீனு, யார தேடணும், நானு யார தேடணும் தெரியுமா, உன்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் மறந்தது, அந்த சீஷர்கள் மறந்தது, தேவனினோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். தேவனினுடைய உபத்திரவத்தில் என்னோடு கூட இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் அந்த இடத்துல அவர் சொல்றார், ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். அநேக நேரத்துல நம்ம வியாதி வந்துருச்சுன்னா பயந்துடும், நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில மரணம் வந்துச்சுன்னா கூட, நம்ம மரணத்தை கடந்து போற நேரத்துல கூட நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பயம் வந்துருது. ஆண்டவர் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். கிரேஷியஸ் வேர்டுங்க லைஃப்ல, வார்த்தையில வார்த்தையினுடைய வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்ன அருமையான வார்த்தை, நான் யெகோவா, நான் யெகோவா, நான் உன்னோடு பயணிக்கிறேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், எப்படி இருக்கும் வார்த்தை. அநேக நேரங்களில் இன்னைக்கு கிறிஸ்தவம் இழந்து போன ஒரு வார்த்தை, இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனும் மறந்து போன ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா, கடவுளை நோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். வாழ்க்கையில பிரச்சனையை பார்த்த உடனே கடவுள் என்கிட்ட இல்லையோ, கடவுள் என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ. ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார், உன் கூட இருக்கிறேன் போய் சொல்லு. அதாவது சொல்றாரு, அதாவது அந்த வார்த்தையில நீங்க கவனமா பாக்கணும், அவர் அழைக்கிறப்ப எப்படி அழைக்கிறார் பாருங்க, அவனை அழைக்கிறப்ப எப்படி அழைக்கிறாருங்கிறதான் பாக்கணும். அவர் சொல்றாரு, அவர் மோசேட்ட ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றாரு, 12 வசனத்துல, நான் உன்னோட இருப்பேன், உன்னோட இருப்பேன். நீ போய் என்ன சொல்லணும் தெரியுமா? இருக்கிறேன் என்றவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு அப்படிங்கிறார். புரியல ஜனங்களுக்கு, ஜனங்களுக்கு புரியல. கடவுள் இருக்கிறார், கடவுளினுடைய இருத்தல் நாம் அநேக நேரங்களிலே நாம் மறந்து போய்விடுகிறோம். அது மாத்திரம் கிடையாது, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த யெகோவா அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவர் இருக்கிறது மாத்திரம் கிடையாது, அவர் நம்மோடு பயணிக்கிறவர் மாத்திரம் கிடையாது. அந்த யாத்திரையாகவும் புஸ்தகம் முழுசு நீங்க பார்க்கும் பொழுது அவர் செயல்படுகின்ற தேவனாக இருக்கிறார். நான் உன் சார்பாக செயல்படுகின்றவர். நல்ல மனசு வச்சுக்கோங்க, விசுவாசி நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஒரு மெய்யான விசுவாசியா இருந்தீனா, அவர் என்னன்னா உன்னோடு இணைந்து செயல்படுகின்றவர், உன் சார்பாக செயல்படுகின்ற தேவன். ஆச்சரியமான விஷயம் அவர் சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே இப்பொழுதும் இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவனாக அவர்களுக்கு செய்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்றார். நல்ல மனசுல வச்சுங்க, இந்த இடத்துல நான் யெகோவா சொல்றாரு, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களினுடைய தேவன், நான் உடன்படிக்கையின் தேவன், நான் அவங்களுக்கு சொன்னதை நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன். இப்ப நான் அவங்களுக்கு சர்வ வல்லமை உள்ளவரா வெளிப்படுத்தப்பட்டேன். இப்ப நான் எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னா, யெகோவாவாக நான் வெளிப்படுகிறேன், நான் நினைத்ததை செய்து முடிப்பேன், நான் நினைத்ததை செய்து முடிப்பேன், நான் சொன்ன வார்த்தை ஒன்றும் ஒன்றும் விழுந்து போவதில்லை. என்னுடைய நான் சொல்றது எதுவுமே நடக்காம போறதே கிடையாது, அது நடந்தே தீரும் என்று சொல்லுகின்றார். அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த யாத்ரியாமத்தினுடைய புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க, உட்கார்ந்து அந்த புஸ்தகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, விரக்தியினுடைய உச்சக்கட்டம், அடிமைத்தனத்தினுடைய உச்சக்கட்டம், அடிகள் வேதனையினுடைய உச்சக்கட்டம், பாடுகளினுடைய உச்சக்கட்டம். அதாவது அங்க சொல்லுது, அவருடைய கூக்குரலினுடைய சத்தம் தேவ சமூகத்துல கேட்டுச்சான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, அந்த ஹோல் கிட்டத்தட்ட 600,000 பேருடைய கூக்குரல் தேவ சமூகத்துல கேட்கப்படுது. கடவுள் அந்த சத்தத்தை கேட்டுட்டு கடவுள் கீழே இறங்கி வந்தார். முச்செடியில நிக்கிறார் ஆண்டவர், மோசைய கூப்பிடுறார் ஆண்டவர். அந்த ஜனங்களுடைய ஆளொட்டிகளினுடைய சத்தம் என் காதல கேட்டுச்சு, என் ஜனங்களை போய் பாரு அப்படிங்கிறார். அந்த ஜனங்களுடைய விரக்தி, சோதனை, தனிமை, வெறுமை ஆண்டவர் சொல்றார். என்ன தெரியுமாங்க ஹோப் இந்த இடத்துல, என்ன தெரியுமா ஹோப், அவன் முத போறான், என்னை யார் அனுப்பலாம் அப்படின்னு சொன்ன அவன் சொல்றான், என்னை யெகோவாகிய தேவன் அனுப்பினார். யார் அந்த யெகோவா? யெகோவானா யாரு? இருக்கிறேன் என்றவர். என்ன தெரியுமா, பிள்ளைங்கள்ட சொல்லுவாங்க தெரியுமா, நான் இருக்கிறேயா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தையினுடைய பலமும் வல்லமையும் அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இருக்கிறேன் உன் கூட. இன்னைக்கு விசுவாசி மறந்து போன ஒரு வார்த்தை இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டதுதான் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் பாவங்களுக்கும் விளைகாடாக நிகழ்ந்து போன ஒரு விஷயம். இருக்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறார் சொல்றாரு, பா உன் கூட இருப்பேன். மோசிட்ட சொல்ற, நான் கூட இருப்பேன் பா அப்படிங்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் போக முடியாது அப்படிங்களா, என்னை நம்ப மாட்டாங்க அப்படிங்களா? அப்படியா? நிச்சயமா நம்ப முடியாது, நிச்சயமா நம்பவே முடியாது. அவன் வெறும் அப்ப இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்புறா அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா எப்படி நம்புவான்? நம்ப முடியாது, அது இயல்பு, பிரச்சனை இல்ல, பிரச்சனையான ஒரு விஷயம் தான் அது. அப்போ சொல்றாரு, நான் யாரு, நான் இருக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் இருக்கிறேன் நீ பாத்துட்டாரு, முச்செடியில பாத்துட்டு நான் உன் கூட பேசுறேன். ஆனா அவங்ககிட்ட போய் நான் அப்படிலாம் தரிசனமெல்லாம் ஆக மாட்டார் ஆண்டவரு. இப்ப உன் மூலமா தான் நான் பேச போறேன், உன் மூலமா நான் செய்ய போறதை நீ பாரு அப்படின்னு சொல்லி உன் கையில இருக்க கொம்ப கீழே போடுங்கிறார். கொம்பு பாம்பாவது, அந்த கொம்பு பாம்பானோடனே அவன் ஓடுறான், ஓடுறான், ஓடுறோடனே ஆண்டு சொல்ற வாழப்படி அப்படிங்கிற அந்த ஹோப், உன் கூட இருக்கிறேங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, நீ கையில வச்சிருக்க அந்த தடி அப்படிங்கிறது. உன் கை உள்ள போடு அப்படிங்கிறாரு. கைய உள்ள போடுறான், நல்ல கை உள்ளுக்குள்ள போட்டு கை எடுக்கிறான், கை குஷ்டமா ஆயிடுச்சு. மறுபடியும் உள்ள போடுங்கிற, உள்ளுக்குள்ள போடுறான் கை, திருப்பினா அது பழைய கையா மாறிடுச்சு. போ அப்படிங்கிற போறான். நல்ல ரிசன், அங்க போறான், அங்க போன உடனே சொன்ன இதெல்லாம் செஞ்ச உடனே உடனே சொன்னாங்க, ஓ ஃபைன், நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேரா போய் பார்வோன்ட்ட பேசுறப்ப பார்வோன்னு சொல்லிட்டான், உன் தேவன் யார் கேட்கலாம் பாருங்க. யாத்ரியாமத்தினுடைய புஸ்தகத்துக்கு வாங்க, அவர் சொல்றாரு பாருங்க. அஞ்சாம் அதிகாரத்துல பாரு, அஞ்சாம் அதிகாரத்துல மூணாம் அதிகாரத்துல இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்ப அஞ்சாம் அதிகாரத்துல அங்க சொல்றான், அஞ்சாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை, பின்பு மோசேயும் ஆர்வோனும் பார்வோன் இடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எங்களுக்கு பண்டிகையை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், யார் அவர், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை. என்ன ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, யாரு அவரு கேட்கிறான் தோன்மையில, யார் அவரு, அவரெல்லாம் எனக்கு தெரியாது, அனுப்ப முடியாது, முடிஞ்சதா பாரு அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த சூழல் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இப்பதான் சொல்றார் ஆண்டவர், நான் எகோவா, நான் எகோவா, பாருமேட்டுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பாரு அப்படிங்கிறார். அப்பதான் அந்த அந்த வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, மிக அதுக்கு அதுக்கு பின்னால நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது அவ்வளவு அவ்வளவு அற்புதமான காரியங்கள், நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த ஜனங்கள் இடத்துல போய் ஆண்டவர் என்ன செய்யறாருனா, ஒரு மாபெரும் விடுதலை அந்த இடத்துல கொடுக்கிறார். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பத்து வாதிகளை தேவன் அனுப்புறார். ஒவ்வொரு வாதையினுடைய விஷயங்களும் பார்க்கிறப்ப அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வாதையும் முத தண்ணி ரத்தமா வாருது, தண்ணி ரத்தமா மாறுது அப்படின்னு சொன்னா என்ன என்னன்னா, அவன் தண்ணியை கடவுளா கும்பிடுறான். இன்னைக்கு நம்ம ஊர்ல தண்ணியை கடவுளா கும்பிடுவானுங்க, கவனிச்சிருக்கீங்களா, தண்ணி திறந்து விடுறப்பெல்லாம் அதுல பூவெல்லாம் போட்டு அந்த நெருப்பெல்லாம் கொளுத்தி தண்ணிக்குள்ள போடுவானுங்க. அது மாதிரி தண்ணியை கும்பிட்டான், பூமியை கும்பிட்டான், அவன் கும்பிட்டதெல்லாம் ஆண்டவர் அடிக்கிறார். அவன் என்னென்னலாம் கடவுள்னு சொன்னானோ அதெல்லாம் ஆண்டவர் அடிக்கிறார். எதெல்லாம் நீ கடவுள்னு சொல்றியோ அதெல்லாம் உனக்கு அடி. நீ உன் நிலத்தை கும்புறியா, நிலத்தை அடி, தண்ணியை கும்புறியா, தண்ணியை அடி. நீ எதெல்லாம் நீ கடவுள் நினைக்கிறியோ, எகிப்தினுடைய தேவர்கள் அனைத்தையும் தேவன் சுக்குநூறாக மாற்றினார். இல்ல விஷயம் என்ன தெரியுமா, ரெண்டு வாதைகள் வரைக்கும் அவன் தண்ணியை அவன் தண்ணியை ரத்தமா மாத்தினான், மந்திரவாதியும் தண்ணியை ரத்தமா மாத்தினான். ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பெயின் வந்த பிற்பாடு அவன் சொல்றான், இது கர்த்தருடைய கரம்னு சொல்றான். அதுக்கு மேல அவனால செய்ய முடியல. திருப்பி ஆண்டவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாரு, உன் கடவுளா நானா, நீ வணங்குறதா நான் வணங்குறதா, பிரச்சனை தான், நல்லா கவனிச்சுங்க, நான் நம்புறதா நீ நம்புறதா, நானா நீனா, நாவா பார், என்னப்பா என்ன பார்க்க போற, எகிப்துல மட்டும் நடக்கும், போஸ்டோன்ல நடக்காது, பார், ஆள் அனுப்பி பாரு, போஸ்டோன்ல ஒண்ணு கூட கிடையாது, they are free, அங்க ஒண்ணு கூட நடக்கல, ஒரு வாதையும் நடக்கல. நான் யெகோவா, நான் இருக்கிறேன் அந்த இடத்துல தான் சொல்றாரு, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன நடக்குது அங்க, எகோவானா என்ன, சாதாரணமா நினைக்கிறோம், எகோவானா என்ன, He is the God. அவர் ஒருத்தர் தான் கடவுள், வேற யாரும் கிடையாது. மற்ற அனைத்தையும் அவர் அதம் பண்ணுகின்ற தேவன், மற்ற அனைத்தையும் அதம் பண்ணுகின்ற தேவன், அதை வணங்குகிற ஜனங்களையும் தேவன் நியாயம் தீர்க்கிற தேவன். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, அவர் இல்லாம வேற எதை வணங்கினாலும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவர் அவருடைய மகிமையை வேற யாருக்கும் அவர் கொடுக்க முடியாது. அவரை தவிர வேற யார தொட்டாலும் ஆண்டவர் அதை அர்த்தம் பண்ணுவார். நடந்தது அதான் நடந்துச்சு, நடந்தது என்ன சும்மா சாதாரணமான நிகழ்வா, இது யாத்ரையாகம புஸ்தகம் நடந்தது என்ன சாதாரணமான நிகழ்வா, நிகழ்வுகள் ஒண்ணும், அதாவது அந்த இருட்டுல, இருட்டுல ஒன்பதாவது வாதையில உக்காந்தவன் உக்காந்த இடத்தை விட்டு மூணு நாள் எழுந்திருக்கலையா, உக்காந்தவன் உக்காந்த இடத்தை விட்டு மூணு நாள் எந்திரிக்கல, எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமானது. எகோவா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, தன் ஜனங்களை மீட்கிறார், தன் ஜனங்கள் அல்லாதவர்களை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர். அதுதான் அந்த புஸ்தகத்தினுடைய மூலம், இதுதான் வேதாகமத்துல முழுவதுமாக ஆறாயிரம் தடவை சொல்லியிருக்கிறது. அப்படின்னா என்ன, I am the savior for his people, நான் என்னுடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு நான் ரட்சகர், மற்றவர்களுக்கு நான் நியாயாதிபதி. இதுதான் அந்த அந்த வார்த்தையினுடைய பொருள். அநேக நேரங்கள் நம்ம மறந்துடுவோம், அநேக நேரங்களில் கடவுள் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம மறந்துடுறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியல, ஸ்டில் அவங்க கடவுள் யாருன்னு தெரியல. உங்களுக்கு மீட்பு நடக்குது அந்த இடத்துல, கடவுள் அந்த ஜனங்களை மீட்கிறார். மீட்டது மாத்திரம் கிடையாது, அந்த நல்ல கோணிய ரொம்ப ஆச்சரியம். அந்த அந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய பயங்கரமும் அதனுடைய அதிர்ச்சியும் பார்க்க முடியும். அந்த அந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்துட்டு வரப்பெல்லாம் கிட்டத்தட்ட 400 வருஷம் வேலை செஞ்சிருக்கான், அவங்க அடிமையா வேலை செஞ்சிருக்கான். கடைசியில போய் கேட்கறான், இல்லையா
சமாதான மாட்டேன், போய் தாளடிகளை போய் பொறுக்கிக்கங்கிறான். அவன் போய் கேட்கறான், ஒன்னு கூட தர முடியாது, ஓடிப்போம், நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் என்னது, வேலை செய்ய மாட்டேன் சோம்பேறியா இருக்கிற, போய் ஆராதனை பண்றேன் நீ சொல்ற, போய் வச்சல பொறுக்கிக்கடா அப்படிங்கிற ஆண்டவர் சொல்றாரு. விடு நான் பாக்குறேன் அப்படிங்கிற ஆண்டவர் எகிப்தினுடைய தலச்சன்களை சங்கரிச்ச உடனே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பயங்கரம் ஏற்படுகின்றது, பயங்கரம் ஏற்படுகின்றது. இந்த பயங்கரத்தை பார்த்த உடனே அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, மூணா அதிகாரத்தை படிக்க முத, மூணா அதிகாரம் நீங்க முழுசும் படிச்சீங்கன்னாதான் முழு யாத்ரேகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய வேரும் புரியும், இல்லாட்டி புரியவே புரியாது. மூணா அதிகாரத்துல தான் அவ்வளவு ஸ்ட்ரென்த் சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த அதோடைய அந்த எலாபரேஷன் தான், மூணா அதிகாரத்தினுடைய எலாபரேஷன் தான் கிட்டத்தட்ட மிச்ச அதிகாரங்கள் எல்லாமே. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ அவங்க கொள்ளையிடுவ, எல்லா பொருளும் கொடுத்தான், வாங்கிட்டு வரலான்னு எல்லாம் பிள்ளைங்களுக்கு தங்க நகைகளை போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தது மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் சொல்றாரு, நான் யெகோவா, நான் அவர்களை நியாயம் தீர்க்கிறேன், உங்களை நான் மீட்கிறேன். இந்த ஜனங்களை மீட்டார், மீட்டது மாத்திரம் கிடையாது, நல்லா கவனிச்சு பாருங்க அந்த புக்கில், நீங்க படிச்சு பாக்குறப்ப ஜனங்களை மீட்டுட்டது மாத்திரம் கிடையாது, இவங்க மீட்டு வெளியே வர்றாங்க, திருப்பி 200 பிரதான ரதங்களோடு வர்றான். ஆண்டவர் சொல்றாரு, இவங்க பாலைவனத்துல நிக்கிறாங்க, முன்னால கடல், பின்னால பார்வோனுடைய சேனை. ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் அ சைலர், நான் உன்னோடு கூட பயணிக்கிறேன், நான் யெகோவா, நான் கூட இருக்கிறேன், நல்லா கவனிச்சு, உன் கூட இருக்கிறேன், அது மாத்திரம் இல்ல உன்னோடு பயணிக்கிறேன். பின்னால ஆண்டவர் இம்மிடியேட்டா அவர் என்ன சொல்றாரு, முன்னால இருந்த அக்கினி ஸ்தம்பம் பின்னாக வந்தது, அங்க பார்வோனுடைய சேனையும் இஸ்ரவேலினுடைய சேனையும் ரெண்டையும் இணைக்க விடாமல் தேவ சேனை அந்த இடத்துல நின்று அக்கினி ஸ்தம்பமாக தேவன் அவர்களை பாதுகாத்தார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னோடு எல்லா இக்கட்டிலையும் உன்னோடு பயணிக்கிறார் தெரியுமா உனக்கு, வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் உன்னோடு பயணிக்கிறார் தெரியுமா, He is with you, அவர் உன் கூட இருக்கிறார் தெரியுமா, தெரியுமா எந்த இடத்துல போனாலும் விசுவாசியா இருந்தா உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதான் யாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகம், அக்கினி ஸ்தம்பம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவர்களோடு பயணிக்கிறார். அவர் சொல்றாரு, இவர்களை அந்த 40 வருஷம் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகினதே கிடையாது, 40 வருஷம் ஆண்டவர் ஒரு நாள் கூட அவங்களை விட்டு விளங்கினதே கிடையவே கிடையாது. மேக ஸ்தம்பத்திலையும் அக்னி ஸ்தம்பத்திலையும் அவங்க கூடவே இருந்தார். அவன் எவ்வளவு அக்கிரமம் பண்ணான், எவ்வளவு பாவம் பண்ணான், பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் அவர்களோடு கூட பயணிக்கிற தேவன், மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு பயணித்த தேவன். அப்ப இந்த நேரத்தில் நீங்க வாசிச்ச பகுதியில 16 அதிகாரம் தானே வாசிச்சோம், 17 அதிகாரம் 16 அதிகாரம் வாசிக்கிறப்ப அவங்க மன்னா இல்லைன்னு கேக்குறாங்க, மன்னா கொடுக்கிறாரு, மன்னாவை எடுத்து ஒரு ஓமர் அளவு உள்ளுக்குள்ள வை அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா, இன்னைக்கு கொடுக்கிற ஓமர்ல கொடுக்கிற இந்த மன்னா, நீ என்னைக்கு கானான் தேசத்துக்குள்ள போறியோ அது வரைக்கும் ஒரு நாள் இல்லாம போவது கிடையவே கிடையாது. நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிகிறத நான் பார்த்தது இல்லைங்கிறார் ஆண்டு. வாழ்க்கையில சாப்பாட்டுக்காக இறஞ்சி திரிகிறத கத்தர் ஒரு நாள் உன்னை பார்க்க விட மாட்டார். ஆனா அவங்க செஞ்சாங்க அக்கிரமம், ஆனா அவங்க செஞ்சாங்க தப்பு பண்ணாங்க, ஆனா அவர் அவர் ஒரு நாளைக்கு எடுக்கலாம், ரெண்டு நாளைக்கு எடுத்தான், புழு புத்துச்சு. காரணம் அவன் செஞ்சுட்டு சொன்ன வார்த்தையை கேட்கல, ஆகவேதான் புழு புழுத்துச்சு. அவர் சொன்னாரு, சனிக்கிழமையா ஓய்வு நாளைக்கு முன்னால ரெண்டு கலசம் சேர்த்து வை, அது புழு புழுக்காது, ஆனா முதல் நாள் நீ படுத்தினா அடுத்த நாள் புழு புழுக்கும், நீ தேக்காத சேர்க்காத. கேட்கல கேட்கல, கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போறப்ப ஆண்டவர்களை சிக்ஷிக்கிறார், நான் ஐ எம் வித் யூ, நான் யெகோவா, நான் உன்னோடு பயணிக்கிற ஆண்டவர். நீ ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்க, ஒவ்வொரு சிறு பிள்ளையும் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உன்னோடு பயணிக்கிறவர், உன்னோடு இருக்கிறவர். செங்கடலுக்குள்ளாக நடந்து வருகிறார், பாருங்க தண்ணி பின் வாங்கினுச்சுன்னா எல்லாம் வெளியே ஓடி வந்துடலாம், ஏன்னா திருப்பி சுனாமி வந்துடும் சொல்லி அத தைரியம் வேணும். செங்கடல் பிறந்துருச்சுன்னா பிளந்து எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க பின்னால சேனை, இந்த ஜனங்கள் கத்துறான், ஆண்டவர் இந்த செங்கடலை ரெண்டா பிளந்து விட்டாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த செங்கடல் ரெண்டா பிளக்குது, பிளந்த உடனே எவனாவது கால் வச்சிருப்பானா, எவனாவது கால் வச்சிருப்பானா, முன்னால எடுத்து அடி எடுத்து வச்சிருப்பானா? ஆண்டவர் முன்னாலே செய்கின்றார், என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். புரியுதா என்னன்னு, என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். மோசை இறங்குறான், அவன் கூட இருப்பேன், மோசை உள்ளுக்குள்ள இறங்குறான், ஜனங்கள் படபட படபட இறங்குறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. தேவன் அவர்களோடு பயணிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளோடு தேவன் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தோடு தேவன் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். உன்னோட கவலை, உன்னுடைய கவலையோடு, உன்னுடைய பாவ போராட்டத்தோடு தேவன் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். திகையாதே, அதான் சொல்றாரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். தண்ணி இல்ல, தண்ணியை கடந்து வந்தாங்க. மூணு நாள்ல தண்ணி இல்ல, தண்ணி இல்லைன்னு புலம்பனா தண்ணியை கொடுக்கிறார் ஆண்டவர், மன்னாவை கொடுக்கிறார் ஆண்டவர். எதிரிகளை நினைச்சு பயம், அமலேக்கு பின்னால வந்துட்டான், அமலேக்கு பின்னால வந்துட்டான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத பயப்படாத, நான் அவங்களை மேற்கொள்றேன், கவலைப்படாத. உன்னை தொட்டுட்டான்ல அவன் சந்ததி நிர்மூலமாக்காம ஒரு நாளும் விட மாட்டேன், அந்த சந்ததி வேற எடுக்கப்படுவேன். என் பிள்ளைய மொத மொத நீ தொட்டில, என் பிள்ளைய தொட்ட உன்ன கருவறுக்க பண்ணுவேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். புஸ்தகத்துல எழுதி வைக்கினாரு, ஏன் தெரியுமா? என் பிள்ளைய நீ தொட்டுட்ட, என் பிள்ளைய தொட்டா உன்னை சர்வநாசம் பண்ணுவேன். உன்னை நானு உன் பேர் எழுதி வச்சிருக்கேன், உன் பேர் அமலேக்கு, உன்னை விட மாட்டேன். இதனாலதான் தோத்து போனது யாரு? உடன்படிக்கை என் பிள்ளைகள் மீது கை வச்ச மக்களை கருவறுக்காம போன சவுளுடைய ராஜ்யபாரம் இல்லாம போனதுக்கு காரணம் ஆண்டவர் நான் இருப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை அந்த மனுஷன் நிறைவேற்றல. ஆகவே தான் அவன் ஆக ஆக துண்டு துண்டாக சாமுவேல் வெட்டினான். கடவுள் உன்னுடைய என்னுடைய எதிரிகளின் மத்தியில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர், மறந்துடாத. உன் வாழ்க்கையில எதிரிகளை ஆண்டவர், எதிரிகளின் மத்தியில் இருந்து நம்மளை விடுவித்து பாதுகாக்கிற அற்புதமான ஆண்டவர் இவர். எகோவா என்கின்ற நாமமுடையவர். எகோவா என்பதற்கு தேவன் உன்னோடு இருக்கிறார், எகோவா என்பதற்கு அவர் உன்னோடு பயணிக்கிறார், எகோவா என்பதற்கு அவர் செயல்படுகின்ற தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையிலும் அவர் இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வை நீ புரியும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கிறார். இருக்கிறவராக இருக்கிறேன், இதுதான் புதிய ஏற்பாட்டுல நானே அப்படின்னு சொல்லி வைப்பதும் ஐயம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஜெகோவா அப்படின்னு ஜெகோவா அப்படின்னு சொன்னா யாரு? நானே. யார் சொன்னா நானேன்னு சொல்லி? ஏசு கிறிஸ்து சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நானே ஜீவ அப்பம், நானே வாசல் என்று சொல்லுகிறார், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகின்றார், என் வழியாய் உட்பிரவேசிப்பவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகின்றார். புரியுதா? அந்த வார்த்தையினுடைய பதங்கள் இப்ப புரியுதா? இது யார் சொன்னது? இதுதான் இதுதான் யாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய கருப்பொருள். யெகோவா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, பகைவர்களை நியாயம் தீர்க்கிறவர், தனது ஜனங்களை ரட்சித்து மீட்கிறவர். இதுதான் இயேசு கிறிஸ்து நடத்துல நானே என்று சொல்லுகின்றார். நானே என்ன? நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இதை என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது 8 அவர் சொல்றார், 8 கடைசியில பார்க்கும் பொழுது சொல்றார், வசனத்துல பார்க்கும் பொழுது, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். இதே விஷயம் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை இங்கு பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 4 சொல்றாரு, வெளிப்படுத்தல் 4 யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 8 பாருங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மளை விட்டு போறது கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் தான் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். அவர் தனது ஜனங்களை மீட்கிறவர். அவர்கள் எப்படிப்பட்ட கூட இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, தேவன் பிதாவான கடவுளால் குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை, தேவன் உடன்படிக்கையின் ஜனங்களை, தான் முன்குறித்த ஜனங்களை தேவன் தனது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக மீட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களை அரவணைத்து பாதுகாக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாமம் யெகோவா என்பது. யெகோவா என்பது உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன், நான் உன் சார்பாக உனக்கு நான் யுத்தம் பண்ணுகின்ற ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். இதைதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காஸ்பல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருப்பி யாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகத்துக்கு வாங்க, ஆறாம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்ரியாகமம் ஆறாம் அதிகாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன இதே விஷயம் தான் அவங்க சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எடுத்து பாத்துங்க பக்கம் 75வது பக்கம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கத்து உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமை சினத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று நான் உங்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆண்டவர் நம்மை எகிப்தில் இருந்து மீட்டவர், நம்மை பாவத்தில் இருந்து மீட்டவர், நம்மை அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுத்தவர், பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் நம்மை மீட்டவர், தேவன் நம்மை அவருடைய பலத்தினால் நம்மை மீட்டவர். ரோமர் 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. யெகோவா என்கின்ற நாமமுடைய நாமம். அவர் மீட்கிறவர், தனது வல்லமையுள்ள பலத்தினால் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை மீட்கிற தேவன். தேவன் கூட இருக்கிறார், மீட்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மாத்திரமல்ல உன்னோடு பயணிக்கிறவர், மாத்திரமல்ல உனக்காக செயல்படுகின்றவர். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுடைய வாழ்க்கையில? அவரோடு உறவு கொள்ள முடியும், அவரோடு இணைந்து வாழ முடியும். யெகோவா என்பது அவருடைய நாமம். விசுவாசிகளே நல்லா புரிஞ்சுங்க, யாரையும் தேடி போக வேணாம். எந்த மனுஷரையும் நீ தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. He is with you. உன் கூட இருக்கிறார், உன் கூட இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உனக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். நீ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறாய், அவர் உன்னோடு பயணிக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவர் உன்னோடு இருக்கிறார், உனக்குள்ளாக இருக்கிறார், உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறார், உன்னோடு பயணிக்கிறார். உன்னுடைய ஆபத்திலே உனக்கு விடுதலை, உன் பரிகாரியாகிய கர்த்தர் அவர். அவர் நாமம் யெகோவா என்பது அவர். இயேசு கிறிஸ்துவாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக உன்னுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில என்ன பயம் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு பயணிக்கிறார், உனக்கு பதிலாக இருந்து செயல்படுகின்ற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வை தெரிந்து இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நீ சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் வாழு. அநேக நேரங்களில் நம்ம என்ன பயப்படுறோம் அப்படின்னா, ஆண்டவர் எனக்குள்ள இல்ல, எப்போ உன் வாழ்க்கையில பயம் என்ன தெரியுமா, எப்ப தெரியுமா மேலோங்கும், அவர் உன்குள்ள உன் கூட இருக்கிறாருங்கிற அந்த நினைவு இல்லாதப்பதான் உனக்குள்ள அந்த பயம் மேலோங்கும். இல்ல, அவர் உன் கூடவே இருக்கிறார், எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறார், எந்த வேதனையிலும் இருக்கிறார், எந்த வலிமை வழியிலும் இருக்கிறார், எந்த தனிமையிலும் இருக்கிறார், எந்த இக்கட்டிலும் இருக்கிறார், எந்த பாவ சூழ்நிலையிலும் கூட அவர் இருக்கிறார். அவர் உன்னை மீட்கிறவர், அவர் உன்னை காக்கிறவர், அவர் யெகோவாகிய தேவன். He is with you. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வாரார்.